கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் எல்லோரும் தலைகளை வணங்கி மௌன ஜபம் செய்வோம். ஆமேன். இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் துதி பாடல் புத்தகத்திலிருந்து பாடல் எண் 24 பாடுவோம். அற்புதமே திவ்ய சத்தியம் என்கிறதான பாடல், 24 பாடல். காது குளிர பாடுங்கள் கிருபாசத்திய போத்தி தெளிய காட்டுங்கள் திவ்ய வாசனா செல்க சத்திய வேதம் வாழ்க நித்திய வேதம் அமிதமே அற்புதமே திவ்ய சத்திய அமிதமே அற்புதமே திவ்ய சத்திய நல்ல செய்தியை கூறுமே கிருபாசத்திய பாவநாசத்தை காட்டுமே திவ்ய வசனா வானவருஷமாரி ஞான பொக்கிஷவாரி அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியா அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்திய வேதநாயகர் போழியோ கிருபாசத்திய ஜீவமங்களமோழியோ திவ்ய வசனம் இயேசு எந்தனை பாரும் நீத்தம் எந்தனை காரும் அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியா அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியா. ஆமென். இப்பொழுது இந்த இல்ல ஆராதனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான சங்கீதம் 4 சங்கீதமாக இருக்கிறது. தயவுசெய்து எல்லோரும் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த 4 சங்கீதத்தை நாம் படித்து அதற்குள்ளான வேத வசனங்களையும் ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நாம் தியானிப்போம். எல்லோரும் சங்கீதம் 4 எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் அதை படிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாசிக்கிறேன். நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். வசனம் 1. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். வசனம் 2. மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். சேலா. வசனம் 3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். வசனம் 4. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். சேலா என்று சொல்லப்படுகிறது. வசனம் 5. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். வசனம் 6. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். வசனம் 7. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். வசனம் 8. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்பதே ஆமேன். இப்பொழுது நாம் இந்த இல்ல ஆராதனையில் சங்கீதம் 4:8 வசனங்கள் உள்ளது. அதை படிக்கும்படியாக, முதலாவது தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தார். இந்த சங்கீதத்தை நாம் படிக்கப்படும் பொழுது இந்த சங்கீதத்தினுடைய உள்ளான அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தாவீது ராஜா குறிப்பிடுகிறார், இந்த 4வது சங்கீதமானது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெகினோத் என்னும் வாத்தியம், நமக்கு இந்த வாத்தியமெல்லாம் நாம் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. ஆனால் அன்றைக்கு ஒவ்வொரு சங்கீதத்திற்கும் ஒவ்வொரு கருவியை அவர் பயன்படுத்துகிறார். ஒவ்வொரு ராகத்தலைவனை அந்த சங்கீதத்தை ஒப்பு கொடுக்கிறார். சங்கீதம் அவர் எப்படி பாடினார் என்று நம்மாலே கிரகிக்க முடியவில்லை. ஆனால் நமக்கு எழுத்து வடிவத்தில் இருக்கிறது. நாம் இன்றைக்கு பாடுவதற்கு பதிலாக இந்த சங்கீதத்தை நாம் படிக்கிறோம். நெகினோத் என்னும் வாத்தியம் என்றால் என்ன? இந்த நெகினோத் என்கிறதான வாத்தியம் ஒரு கம்பி கருவி. அது கம்பி கருவி. இன்றைக்கு இருக்கிறது போல் இந்த கிட்டார், வீணை, அதுபோல் ஒரு கம்பி கருவி. The stringed instrument என்று சொல்லப்பட்டிருக்கு. தோல் கருவி அல்ல, காற்று கருவி அல்ல, இது கம்பியினாலே உருவாக்கப்பட்டதான ஒரு கருவி, ஒரு இசை வாத்தியம். நெகினோத், NEGIYNATH, நெகினோத் என்று சொன்னால் இந்த ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நெகினோத் என்கிறதான எபிரேய வார்த்தையானது நெகான் என்கிற வார்த்தையிலேருந்து உருவாகிறது. NEGAN, நெகான் அப்படின்னு சொன்னால் ப்ளே ஏ ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட் என்று பார்க்குறோம். இந்த வாத்தியத்தினாலே இந்த சங்கீதம் அழகாக, இனிமையாக ஒரு பாடலாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் 8 வசனத்தை தாவீது ராஜா பதிவு செய்கிறார். இப்பொழுது முதல் வசனத்தை நாம் தியானிப்போம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். இந்த இடத்துல ராஜா, தாவீது ராஜா, தேவனை நீதியின் தேவன் என்று குறிப்பிடுகிறார். த காட் ஆஃப் ராய்ச்சியஸ்னஸ் என்று சொல்கிறார். நீதி என்று சொன்னால் சேதேக் என்று பொருள், சேதேக் என்று பொருள், TSEDQ சேதேக் அப்படின்னா ராய்ச்சியஸ்னஸ். மெல்கி சேதேக், மெல்கி அப்படின்னு சொன்னால் ராஜா என்று பொருள், சேதேக் என்று சொன்னால், ஷேதேக் என்று சொன்னால் த ராய்ச்சியஸ்னஸ், த ரைட் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. இப்பொழுது அவர், என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனை கர்த்தர் தாவீதை விசாலத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கினார். அதுபோல நம்மையும் விடுதலையாக்குவார். வசனம் 2, மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் என்று சொல்லி சேலா என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் ஒரு 2 வசனத்துக்கு பிற்பாடு சேலா என்கிற வார்த்தை வருகிறது என்று சொன்னால், அது த டெக்னிக்கல் மியூசிக்கல் டேர்ம் என்று சொல்லப்பட்டிருக்கு. டெக்னிக்கல் மியூசிக்கல் டேர்ம் அப்படின்னா அதன் பிற்பாடு அந்த பாடலை கொஞ்சம் நிறுத்தணும், கொஞ்ச நேரம் நிறுத்தணும். மனுபுத்திரரை எதுவரைக்கும் என் மகிமை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தில் விசாலம் என்று சொல்லப்பட்டு, விசாலம் என்று சொன்னால் என்லார்ஜ் என்று பொருள். 3 வசனத்தில் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் கொர்னேலியு என்கிறதான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். பக்தி என்று சொன்னால் தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் இடைப்பட்டதான ஒரு பாலம், த பிரிட்ஜ் பிட்வீன் காட் அண்டு மேன். ஒரு மனிதனையும் தேவனையும் இணைப்பது பக்தியாக இருக்கிறது. இந்த இடத்துல தாவீது ராஜா சங்கீதத்தில் கர்த்தர் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் மூல பாஷையில் எபிரேய மொழியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் என்ற வார்த்தை கிடையாது, யெகோவா என்கிற வார்த்தை வருகிறது. யெகோவா என்று சொன்னால் த ப்ராப்பர் நேம் ஆஃப் த ஒன் ட்ரூ காட் என்று பொருள். யெகோவா என்றால் த ப்ராப்பர் நேம் ஆஃப் த ஒன் ட்ரூ காட் என்று பொருள். அது விளக்கம். யெகோவா என்று சொன்னால் த எக்ஸிஸ்டிங் ஒன், த எக்ஸிஸ்டிங் என்றென்றைக்கும் சதா காலமும் ஜீவிப்பவர் தான் யெகோவா. இது தமிழில் மொழிபெயர்த்ததான ஒருவர் சீகன் பால்க ஐயர் அவர்கள் இது மொழிபெயர்க்கப்படும் போது யெகோவா என்று எங்கெல்லாம் வந்திருக்கிறதோ அங்கே கர்த்தர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அதுபோல் இன்றைக்கு நாம் எல்லோரும் பக்தியுள்ளவர்களாக இருந்தால்தான் தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நம் உண்மையிலே பக்திமானாக இருந்தால் நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிக்கப்படும் போது கண்டிப்பாக அவர் நம்முடைய ஜபத்தை கேட்பார். நான்காம் வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சொல்கிறார். கோபம் கொள்வது மனுஷனுடைய குணம், மனுஷனுடைய குணத்தில் ஒன்று கோபம். கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த 4 சங்கீதம் 4 வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் அவர் குறிப்பிடுகிறார். அதிகமாக பவுல் பழைய ஏற்பாட்டினுடைய காரியத்தில் அதிகமான ஒரு வசனத்தை அவர் அதிகமாக கோட் பண்ண மாட்டார். சில இடங்களில் மாத்திரமே அவர் அப்படியாக கோட் பண்ணுகிறார். அதில் ஒன்று தான் எபேசியர் 4:26 வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது என்று குறிப்பிடுகிறார். அவர் இந்த சங்கீதம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் வசனத்திலிருந்து எடுத்து அதை கையாளுகிறார். கோபம் வருவது இயற்கை, ஆனாலும் அதிலே பாவம் செய்யக்கூடாது. நம்முடைய மோசையை பார்க்கிறோம். அவன் ஒரு ஆரம்பத்தில் அவனுக்கு 40 வயதாக இருக்கப்படும் போது எபிரேயருக்கும் எகிப்தியனுக்கும் சண்டை வருகிறது. மோசே கோபம் கொண்டு அந்த எகிப்தியனை கொலை செய்து மண்ணிலே புதைத்து விட்டான் என்று வேதம் சொல்கிறது. காயின் ஆபேல் பலியிடுகிறார்கள். ஆபேலின் பலியை தேவன் அங்கீகரிக்கிறார். காயினுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது இவனுக்கு எரிச்சல் உண்டாகிறது. அது கோபத்தினுடைய வெளிப்பாடு. அப்பொழுது தன்னுடைய சகோதரனை கொலை செய்து விட்டான் என்று வேதம் பதிவு செய்கிறது. ஆக இந்த வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சொல்கிறார். இது தாவீது ராஜாவுடைய பழக்கமாக இருக்கிறது. சங்கீதம் 77ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்து கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது என்று குறிப்பிடுகிறார். ஆக இரவு நேரத்தில் ஒரு நீங்கள் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சங்கீதத்தை நீங்கள் தியானிக்கலாம். நீங்கள் இரவு நேரத்தில் தியானிப்பது மிகுந்த இன்பமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதன் பிற்பாடு இப்பொழுது 5ஆம் வசனத்தை தியானிப்போம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் என்று ஒரு புதிய பலியை இவர் குறிப்பிடுகிறார். நாமும் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், சர்வாக தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, பான பலி என்று 5 வகையான பலிகள் இருக்கிறது. ஆனால் தாவீது இந்த வேதத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நீதியின் பலிகளை செலுத்துங்கள் என்று பதிவிடுகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 50வது சங்கீதத்தில் 23ஆம் வசனத்தில் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்றும் குறிப்பிடுகிறார். இவர் இப்படிப்பட்டதான தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் நீதியின் பலிகளை விரும்புகிறார் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதன் பிற்பாடு ஸ்தோத்திர பலிகளை விரும்புகிறார் என்று குறிப்பிடுகிறார். இந்த ஆராதனை மூலமாக நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தப்படும் போது கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்போமாக. 6ஆம் வசனம், எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று குறிப்பிடுகிறார். சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், 34ஆம் சங்கீதத்தில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆரோன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தைகளை தான் அவன் பயன்படுத்த வேண்டும். என்னகுமம் 6ஆம் அதிகாரம் 23லிருந்து நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசிர்வதிக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை இவ்விதமாக அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள் என்று இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் தேவனோடு உறவாடுகிறார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசமடையும், வெட்கப்படாது என்று நாம் பார்க்கிறோம். அதன் பிற்பாடு 7ஆம் வசனத்தில் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம். இஸ்ரவேல் தேசத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த நல்ல விளைச்சல் முன்மாறி மழை பெய்து பின்மாறி மழை பெய்து நன்றாக அறுவடை செய்யப்படும் போது தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்குமா, அந்த பெருகி இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு அதிகமான சந்தோஷம் உண்டாக்குமா. ஆனால் தாவீது சொல்கிறார், அந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சொல்கிறார். கலாத்தியரில் பார்க்குறோம் 5:22 ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றுமே தேவன் நமக்கு கொடுக்கிறது. அந்த கலாத்தியர் அந்த 9 வகையான 9 கனிகளை நீங்கள் ஆராய்ச்சி செய்வீர்கள் என்று சொன்னால், ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம், இந்த மூன்றுமே தேவன் நமக்கு கொடுப்பது. அடுத்த மூன்று நாம் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது. அதற்கு அடுத்த மூன்று நீங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியது. ஆனால் பிலிப்பியர் 4:1 பாருங்கள், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே என்று பதிவிடுகிறார். அதே 4:4 பாருங்கள், பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். 3:1 பாருங்கள், மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று சந்தோஷப்படுங்கள் என்று குறிப்பிடுகிறார். பவுல் சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட அவர் நம்மை பார்த்து விசுவாசிகளை பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இப்பொழுது சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். தேவனை கர்த்தர் இந்த வசனங்களை தியானிக்கும்படியாக செய்ததற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே நாம் முழங்கற்படிக்கிட்டு ஜபம் செய்வோம். ஹலிலுயா 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 இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஷபலி பிரி பல பரப ஷபலி பிரி பல பரப பிரி பல 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 பல. ஆண்டவரே, இந்த சங்கீத 4 அதிகாரத்தில் நாங்கள் கேட்ட வசனங்கள், நாங்கள் தியானித்த வசனங்கள் 30, 60, 100 பெருகும்படியாக தேவனை கர்த்தர் உதவி செய்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும், இந்த குடும்ப ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. செலுத்தும்படியாக உதவி செய்யமாட்டவர் பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி அப்படியாக நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக உதவி செய்யணும். கர்த்தருடைய ஜெபம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். தேவனை கர்த்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.